ॐ नमो भगवते वासुदेवाय ॐ
नमो भगवते वासुदेवाय
ॐ नमो भगवते वासुदेवाय
ॐ नमो भगवते वासुदेवाय
ॐ नमो भगवते वासुदेवाय
ॐ नमो भगवते वासुदेवाय
भागवतम संहिता चैप्टर 1 टेक्स्ट 14 ट्रांसलेशन एंड कमेंट्री बाय श्री डिवाइन ग्रेस एसी भक्तिवेदांता स्वामी प्रभुपाद
శ్రీమద్ భాగవతం మొదల్ కాండం మొదల్ అధ్యాయం పదినాలుగావం మొழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கியவர் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்க ஸ்தாபக ஆச்சாரியர் தெய்வ திரு பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத
ஆபனஹ
ஆபனஹ
சம்ஸ்ருதிம்
சம்ஸ்ருதிம்
கௌரம்
கௌரம்
யத்
யத்
நாம
நாம విముచ్యేత
విభేతి
స్వయం
స్వయం
భయం
భయం ఆపన సంశ్రుతి గౌరం
ఆపన సంశ్రుతి గౌరం
యన్నామ వివశో గుణం తథః సద్యో విముచ్యేత యద్విభేతి స్వయం భయం ఆపనః సంశ్రుతిం గౌరం
ఆపనః సంశ్రుతిం గౌరం
యన్నామ వివశో గృణన్
యన్నామ వివశో గృణన్
తథః సద్యో విముచ్యేత యద్విభేతి స్వయం భయం
యద్విభేతి స్వయం భయం
Apanaha,
Apanaha,
being entangled.
Sikkikondirupadal.
Sangsmritim,
Sangsmritim,
in the hurdle of birth and death.
Pirappu irappenum sikkalil.
Gauram,
Gauram,
too complicated.
Migavum sikkalana.
Yet.
Yet.
What?
Yadu.
Nama.
Nama.
The absolute name.
Punida namam.
Vivashaha.
Vivashaha.
Unconsciously.
Hariyamal.
Gunan.
Gunan.
Chanting.
Padadal.
Tataha.
Tataha.
From that.
Adilirindu.
Sadyaha.
Sadyaha.
At once.
Udane.
Vimuchyeta.
Gets freedom.
Vidudalai
peruvar.
Yat.
Yat.
That which.
Adu.
Vibheti.
Vibheti.
Fears.
Anjugaradu.
Swayam.
Swayam.
Personally.
Tanagave.
Bhayam.
Bhayam.
Fear itself.
Bhayam kuda.
Translation: living beings who are entangled in the complicated meshes of birth and death can be freed immediately by even unconsciously chanting the holy name of Krishna, which is feared by fear personified.
Moli perpe bayame swaroopanadum kuda swaroopamanadum kuda krishnarin punida naamathai kandu anjigirathu athagaiya punida naamathai ariyaman uchcharippadalum kuda பிறப்பு இறப்பின் சூழலில் சிக்கி கிடக்கும் ஜீவராசிகள் உடனே விடுவிக்கப்படுகின்றன.
Vasudeva, Lord Krishna, the absolute personality of Godhead, is the supreme controller of everything. There is no one in creation who is not afraid of the rage of the Almighty. Great asuras like Ravana, Hiranyakashipu, Kamsa and others who are very powerful living entities were all killed by the personality of Godhead. And the Almighty Vasudeva has empowered his name with the powers of his personal self. Everything is related to him and everything has its identity in him. It is stated herein that the name of Krishna is feared even by fear personified. This indicates that the name of Krishna is non-different from Krishna. Therefore, the name of Krishna is as powerful as Lord Krishna himself. There is no difference at all. Anyone, therefore, can take advantage of the holy names of Lord Sri Krishna, even in the midst of greatest dangers. The transcendental name of Krishna, even though uttered unconsciously or by force of circumstances, can help one obtain freedom from the hurdle of birth and death.
பொருளுரை பரமபுருஷ பகவானாகிய வாசுதேவன் அல்லது பகவான் ஸ்ரீகிருஷ்ணரே அனைத்திற்கும் பரம ஆளுநராவார். பகவானின் கடும் கோபத்திற்கு அஞ்சாதவர் ஒருவரும் படைப்பில் இல்லை. மாபெரும் அசுரர்களான ராவணன், ஹிரண்யகசிபு மற்றும் கம்சனை போன்ற மிகவும் சக்தி வாய்ந்த ஜீவராசிகள் அனைவரும் பரமபுருஷரால் கொல்லப்பட்டனர். மேலும் சர்வ வல்லமை புரிந்தவரான வாசுதேவர் தனது சுயஸ்வரூபத்தின் சக்திகளை எல்லாம் அவரது நாமத்தில் பொருத்தியுள்ளார். அனைத்தும் அவருடன் சம்பந்தப்பட்டுள்ளன. மேலும் அனைத்தும் அவருக்குள்ளேயே அடங்கியுள்ளன. கிருஷ்ணரின் நாமத்தை கேட்டதும் பயமே உருவாக உள்ளதும் அஞ்சுகிறது என்று இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது. இது கிருஷ்ணா என்ற நாமத்திற்கும் கிருஷ்ணருக்கும் வேறுபாடு இல்லை என்பதையே குறிக்கிறது. எனவே கிருஷ்ணரின் நாமம் பகவான் ஸ்ரீகிருஷ்ணருக்கு சமமான சக்தியை கொண்டதாகும். அதில் சிறிதும் வித்தியாசம் இல்லை. எனவே மிகப்பெரிய ஆபத்துகளுக்கு இடையிலும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் புனித நாமங்களை உதவிக்கு அழைக்கலாம். பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் புனித நாமத்தை அறியாமலோ அல்லது சூழ்நிலைகளின் கட்டாயத்தாலோ உச்சரித்தாலும் பிறப்பு இறப்பினும் சிக்கலில் இருந்து விடுபட அது ஒருவருக்கு உதவுகின்றது.
ஆபன சங்ஸ்ருதிங் கௌராங் யன்னாம விவசோ குணன் ததஸ் சத்யோ விமுச்சேத யத் பிபேதி ஸ்வயம் பயம். I chose this verse to speak on today to introduce a word, the discussion of a word which is used in the commentary on this verse by Srila Bhaktisiddhanta Saraswati.
இந்த பதத்துக்கான ஸ்ரீல பக்தி சித்தாந்த் சரஸ்வதி தாக்கூரோட விளக்க உரையில அவர் பயன்படுத்தின ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை இங்கு அறிமுகப்படுத்துறதுக்காக.
ஸ்ரீல பிரபுபாத் said that by reading my books one gets in touch with all the acharyas.
ஸ்ரீல பிரபுபாத் சொல்லியிருக்கார், என்னுடைய புத்தகங்களை ஒருத்தர் படிக்கிறது மூலமா எல்லா ஆச்சாரியர்களோட தொடர்புலையும் அவர் வரார்.
And we can greater appreciate the gifts of Srila Prabhupada if we understand how he has taken all the teachings which they have given and presented it in very simple and straightforward language.
Srila Prabhupada ella acharyargal kodutha bodhanaigalaiyum avar eduthu romba elimiyana purindukolla vidathile elimiyana moliyile namakku கொடுத்திருக்கார். அதுக்கு நம்ம அவருக்கு எல்லா புகழையும் கொடுக்கணும்.
Okay, does anyone else want to adjust the microphone? Is it all right now? I mean, it's two people already. All right, you want to do it a little more? All right. Okay, is everyone satisfied with the position of the microphone? Any dissenters? If so, please come and adjust it now. All right, so let's stop thinking about microphones and get back to the Srimad Bhagavatam. And those who have the opportunity to study the works of the previous acharyas, they can appreciate how Srila Prabhupada has brought everything that they have given and put it in his books.
யாருக்கெல்லாம் பூர்வ ஆச்சாரியர்களுடைய அவர்கள் எழுதின புத்தகங்களை படிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கோ அவங்க ஸ்ரீல பிரபுபாதர் எப்படி அவர்களுடைய பூர்வ ஆச்சாரியருடைய எல்லா விஷயம் அவங்க கொடுத்த எல்லாத்தையும் நமக்கு அவருடைய புத்தகங்களை கொடுத்திருக்கார் அப்படின்றத பாராட்ட தெரிய வாய்ப்பு இருக்கு.
Of course, not everyone has the opportunity to study the writings of the previous acharyas.
எல்லாருக்கும் பூர்வ ஆச்சாரியருடைய எழுதுகளை அவங்க எழுதின விஷயங்களை படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கிறதில்ல.
One reason is because they are in Sanskrit.
ஒரு காரணம் அது அந்த அவர்கள் எழுதுனது எல்லாமே சமஸ்கிருத மொழியில இருக்கு.
Mostly in Sanskrit.
அதிகபட்சமா
Actually, what I'm going to read from a Bhaktisiddhanta Saraswati Thakur is in Bengali.
Bhaktisiddhanta Saraswati Thakur ezhuna vishayangalai padikka poradhu vandu vangala moliyila irukkudiyadhu.
But it's in such Bengali that it's almost like Sanskrit with a little Bengali here and there.
Adhu vangala moliya irundhalum adhu samaskrita moliki nerukama irukkudiya vidhathila irukkudhu.
Now translations of these works are being made available.
இப்ப அந்த வங்காள மொழியில் எழுதின அந்த விஷயங்களையும் இப்ப ஆங்கிலத்திலையும் எழுதப்பட்டிருக்கு.
But the
மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு.
The translate just by the very nature of the English language or languages which are far away from Sanskrit, it's not possible to convey the same depth in one or two words.
அந்த விஷயங்களை இப்ப மொழிபெயர்த்திருந்தாலும் கூட ஆங்கிலம் மற்றும் வேற மொழிகளில் மொழிபெயர்த்தாலுமே கூட அந்த சமஸ்கிருத மொழியிலையோ அல்லது வங்காள மொழியிலையோ இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை அப்படியே அதனுடைய கருத்துக்களை அதே ஆழத்தோட கொடுக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம்.
Yeah, what I mean to say is that one word in Sanskrit may require many words in English to get the idea across.
சமஸ்கிருதத்தினுடைய ஒரு வார்த்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கணும் அப்படின்னா அதுக்கு பல வார்த்தைகள் தேவைப்படலாம்.
So today I'm going to give an underview of this word which is written here.
இப்போ இங்க வந்து இந்த போர்டில் எழுதி இருக்கக்கூடிய
இந்த வார்த்தை. How do you say underview in Tamil? There's no such word in English even, so I don't know how you're going to translate it. It's a word invented by, I believe it's invented by Gopi Pranadama Prabhu. I don't know. You have to translate. You're the translator. That's your job. It just goes to show how difficult it is to translate.
இங்க இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகளுடைய உட்கருத்துக்கள் என்ன அப்படின்றத பத்தி எனக்கு
I'll explain it. Mostly when people are Yeah, we're talking about reading the Acharya's works, but look at Prabhupada's works. I mean, even most of our devotees don't read Prabhupada's books.
நம்ம பூர்வ ஆச்சாரியர்களுடைய எழுத்துக்களை படிக்கிறத பத்தி நம்ம பேசிருக்கோம், ஆனா அதிகபட்சமான பக்தர்கள் வந்து ஸ்ரீல பிரபுபாதனுடைய புத்தகங்களையே படிக்கிறதில்ல.
We look at, here's one book, Srimad Bhagavatam, and most people, they look at it and say, and then look the other way.
இப்போ நம்ம பாகவதத்தை பாருங்க அப்படின்னு சொல்லி பாகவதத்தை காட்டணும்னா அப்படியே அவங்க பார்த்துட்டு வேற பக்கம் திரும்பிக்கிறாங்க.
I saw some figure, something like this, that last year in America 40% of the people read only one book or less or something like that. People don't read, they watch cartoons and like that.
கடந்த வருடத்துல பாத்தீங்கன்னா ஒரு கணக்கெடுப்புல சொல்லுது அமெரிக்காவில் இருக்கக்கூடியவர்கள் வந்து அதிகபட்சம் ஒரு வருஷத்துல ஒரு புத்தகமே என்னமோதான் படிச்சிருக்காங்க. அதிக மீதி நேரம் எல்லாம் அவங்க ஏதாவது கார்ட்டூன் பாத்துக்கிட்டு நேரத்தை செலவழிச்சிட்டு இருக்காங்க.
This word which I'm going to analyze, give an underview of is from Bhaktisiddhanta's commentary on Srimad Bhagavatam.
Srimad Bhagavatam-ku Srila Bhaktisiddhanta Saraswati Thakur kodutha anda vilakku urayil irundhu oru vaarthaikkana utkarathukale kodutha adanudaiya adha alasi aarai porappo,
which is written in Bengali and is available from various Gauriya Math
அது வங்காள மொழியில எழுதப்பட்ட
branches and sub branches
பலவிதமான கௌடிய மடங்களுடைய மையங்களில் இப்போ அது கிடைக்கும்.
But which practically no one reads, hardly anyone reads it, this Bhagavatam commentary.
நடைமுறையில் பார்த்தோம்னா அந்த பாகவத விளக்க உரைகளை வந்து இன்னைக்கு படிக்கிறது யாருமே இல்லை அப்படி சொல்லலாம்.
Hardly anyone can understand it for a start. I mean, even people who read Bengali, it's not, most Bengalis can't understand it.
Vangala moli padikka therinda vangala theendavargalukku kuda adha padichalum purinjikkiradhu endradhu romba kashtamana vishayam.
Very few people are very that much interested in these topics.
Romba oru sila irundha adu pattrina vishayangala therinjikkiradhula aarvam udayavargala irukkum bodhu.
And even see, people they take to Krishna consciousness, but not that many are interested in trying to understand, you know, to read such a difficult works, and it's, you know, a huge commentary.
Krishna unarve thanude vaalkile eduthirundalume kuda megaperiya vilakoreyana and Srimad Bhagavatam padikirathu endradhu ellarume aarvam kaatakoodiya vishayam kedaiyadhu.
Another problem is that they're so badly typeset, there are so many mistakes that you have to spend half your time trying to work out what it means anyway, and trying to think, what does this word mean? Maybe it should mean this, or maybe it should mean that, or it's typeset, so the grammar in some cases the grammar becomes all upset and you don't know what's going on.
இன்னொரு விஷயம் என்னன்னா, அதுல வந்து அதை டைப் செய்யும் போது அதை வந்து தப்பு தப்பா நிறைய தப்புகளோட அதை செய்திருக்கிறதுனால இது இப்படி இருக்கலாமா, இப்படிதான் இந்த வார்த்தையா அப்படின்றத நம்ம யூகிக்க வேண்டியதா இருக்கு. சில சமயத்துல இலக்கண ரீதியான கோளாறுகளும் கூட அதுல இருக்கு.
Anyway, in general, people when they see a big book, they prefer an overview.
பொதுவா அந்த மாதிரி பெரிய புத்தகங்களை பார்க்கும்போது அதை வந்து தெரிஞ்சுக்கிறது, அதனுடைய கண்ணோட்டம் என்ன, அதனுடைய முக்கிய கருத்து என்னன்றதை மட்டும் தான் தெரிஞ்சுக்க விருப்பப்படுறாங்க.
You can buy in English Srimad Bhagavatam condensed like that. Wonderful. No philosophy and just the stories.
நீங்க வந்து ஸ்ரீமத் பாகவதத்தை ஒரு சின்ன புத்தகமா கூட அதனுடைய கதைகளை மட்டும் தத்துவங்கள்லாம் இல்லாம கொடுக்கப்பட்டிருக்கு.
But actually the traditional system is what of studying is what Gopi Prandhan Prabhu calls an underview.
ana Gopi Prandhan Prabhu solra madri adare parambariyama enna valakam appadina or puthaitha padikiram appadina adare utkarathukala alasi aarayindhu therinjikiradhu.
The modern idea of you learn something, you cram all the information, get all the information, cram it into your head, and this way you learn it.
இன்னைக்கு வந்து நவீன யுகத்தினுடைய கருத்து எப்படின்னா, எல்லா விஷயத்தையும் நீங்க சுருக்கமா எடுத்துட்டு அதை வந்து மூளைக்குள்ள போட்டுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க.
That's why they have for the college courses, they have notes so that you can just, especially for like if you're studying the works of Shakespeare or something like that, they have notes. They just, so instead of reading the actual work, you just read the condensed version and get the important things, and that way you don't bother reading the whole thing.
இப்ப கல்லூரி படிப்புகள் எல்லாம் பாத்தீங்கன்னா, குறிப்பா இந்த ஷேக்ஸ்பியர் அந்த மாதிரியான அவங்களுடைய எழுத்துக்கள் எல்லாம் படிக்கணும், அவங்க எழுதுனது எல்லாம் படிக்கணும் அப்படின்னா அதுக்குன்னு குறிப்புகள் மட்டும் இருக்கும். அந்த குறிப்புகளை மட்டும் படிச்சுட்டு மொத்தத்தையும், அவங்க எழுதுனத மொத்தத்தையும் படிக்காம குறிப்புகளை மட்டுமே படிச்சு நம்மளுடைய வேலையை முடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி.
So with these notes you can pass an exam on a work of Shakespeare, some, yeah, there's so many, Much Ado About Nothing or something, without even having read it.
அந்த ஷேக்ஸ்பியரோட எழுதின விஷயங்களை படிக்காமையே கூட ஒருத்தர் வந்து அந்த குறிப்புகளை மட்டுமே தெரிஞ்சிட்டு பரிசு எழுதி அதுல தேர்வு பெற்றலாம்.
So the idea is to get some information and just take out what you need and use it for your own purposes.
வா கரதேனா அவங்களுடைய நோக்கம் அந்த தகவல்களை தெரிஞ்சிட்டு தன்னுடைய சுயநலத்துக்காக அவங்க வந்து அதை பயன்படுத்திக்கிறாங்க, அவ்வளவுதான்.
So the word gyana or knowledge, it doesn't just mean information, it's a different concept altogether.
ana gyana அப்படின்றது இது வெறும் தகவல் மட்டும் கிடையாது.
So the method of studying Shastra is completely different to that of getting an overview and just cramming it in and posing yourself as an expert.
இப்போ சாஸ்திரங்களை படிக்கிறது அப்படின்னும்போது அது அந்த மாதிரி ஒத்து வர்றது கிடையாது. இப்போ நாம வந்து ஒரு குறிப்பிட்ட சாஸ்திரத்தினுடைய ஒரு கண்ணோட்டத்தை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு அதை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது மூலமா நான் ரொம்ப இதுல தேர்ச்சி பெற்றவன் அப்படின்ற மாதிரி காட்டிக்கிறதுக்கான விஷயம் கிடையாது.
Traditionally, Shastra was studied by hearing.
Parambarayama shastrangale padikkirathu abindrathu vande kekkiradhu moolama seiyapatta vishayam.
That Swarup Damodar told the mistaken poet from Bengal, jao bhagavata paro bhagavate sthane. He told him, go and study the Srimad Bhagavat from a Bhagavat, from a person, devotee.
Ore
Swarup Damodar
Prabhu solra
Chaitanya Mahaprabhu's alter ego.
சைதன்ய மகாபிரபுடைய அதிகாரம் வாய்ந்த நெருக்கமான அவருடைய சிஷ்யர்கள் அவர் சொல்றார், பாகவதத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பாகவதத்தை தெரிஞ்சவங்க பாகவதத்தை நீங்க போய் கத்துக்கணும் அப்படின்றார்.
So Prabhupada introduced this system. You take one verse every day and study it in some detail rather than just trying to charge through the whole thing and quickly and get it over with.
So Srila Prabhupada வந்து அதனாலதான் தினசரி ஒரு ஒரு பதத்தையும் எடுத்து நம்ம அதனுடைய உட்கருத்துக்களை ஆழமா நம்ம கற்றுக்கொள்ளணும் அப்படின்றதுக்காக இந்த வழிமுறையை ஏற்படுத்தி கொடுத்தார். அதை விட்டுட்டு அதுக்கல்ல மொத்த பாகவதத்தையும் சுருக்கமா தெரிஞ்சுக்கணும்ன்றது பதிலா.
So with that introduction done, I'll read one line from the commentary on this verse of Srila by the commentary by Bhaktisiddhanta Saraswati Thakur.
So idu vandu inda karuthu inda pesapodi vishayathude arimugam ipo vandu Srila Bhaktisiddhanta Saraswati Thakur inda padathukku koduthra koodiya velakka urayil irundhu oru variye nama padikka porom.
Ah, yeah, you're there. Any other Bengalis here? No, all right. All right, I'll read it and see if you can catch what it means just by hearing it the first time. I doubt it because it's not that easy. Indriya torpane udeshe akhaja bilasha chatur byaktigan bhoktri buddhite je namo charan kore tahate dosha vidya namar aparade sambhavana ache. Okay, you understood that? Yeah. Anyway, this is a rough translation of it. You might get caught on this term here. Akshaja vilasa chatur, which I'm going to talk about. Akshaja vilasa chatur. In Bengal, akshaja or akshaja. Here's a rough translation. When the name, which means the holy name of Krishna, and here in this verse it's simply stated name, nama, but it's understood it means the name of Krishna. When the name is uttered in the consciousness of being an enjoyer, for the sake of gratifying the sense organs, there is a likelihood of committing the 10 kinds of offenses to the holy name. So, when the name is uttered,
namathai uchcharikkapoladhu,
in the consciousness of being an enjoyer,
அனுபவிப்பர் என்ற உணர்விலும் கூட,
for the sake of gratifying the sense organs, sense gratification,
புலன் திருப்திக்காக அதை செயல்படுத்தும் போது,
there is a likelihood of committing the 10 kinds of nama aparada.
Nama aparadam solakudi 10 vidhamana aparadangale seyadukana vaayppu irukku.
So if you're, that's fairly straightforward.
இது நேரடியான ஒரு கருத்து.
Isn't it? I mean, it's not. If one is in the consciousness of being an enjoyer of the material world and chants the holy name for the sake of getting some sense gratification, there is the likelihood of
இப்ப ஒருத்தர் இந்த உலகத்தை அனுபவிக்கணும் அப்படின்ற அந்த உணர்வோடு இருக்கக்கூடிய ஒருத்தர் புலன் திருப்திக்காக இந்த நாமத்தை உச்சரிக்கிறார் அப்படின்னா அப்போ அந்த நாம அபராதத்தை செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு.
It almost certainly will be nama aparad, but it's just stated here there's the likelihood of.
இங்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது ஆனாலும் அது வந்து ஏறத்தால அது அபராதம் மாதிரி தான்.
Now this term, which is a compound of three Sanskrit words, I've got written on the board. Akshaja vilasa chatur.
இங்க சமஸ்கிருத வார்த்தைகள் மூன்று வார்த்தைகள் இந்த போர்டில் எழுதப்பட்டிருக்கு. அக்ஷஜா விலாச சதுர.
Akshaja means here, yeah, well, that's the point. It's not so easy to understand. That's why I want to discuss it. Akshaja means, literally means born of the eyes.
Akshaja abdina, adha apde moliveithanna kannil irundhu thonri
produced of the eyes.
Kannil irundhu urpatti aanadhu enna
artham? Means by material means.
Adhaadhu bhaudhiga reethiya.
Vilasa means enjoyable activities.
Vilasa abdina anubhavikkoodiya seyalgal.
And chatur means expert. You have that word in Tamil also, I think.
Chatur abdina
No?
It
means expert, clever, crafty, it can mean also. Crafty means... You know, crafty, cunning, yeah.
Similar,
yeah. So, well, actually, every one of these words, it has certain, in the whole sentence, it has certain nuances or subtleties which can't be conveyed in English.
In the over varthegalliyum, suchamana vishayangal irukku, adha vandu aangila moliyila appadiye nam kudukkuradhukku romba kashtam.
Just like the first word in the sentence, Indriya, well, that's pretty straightforward.
So in the Vakitra Modal Varta, Indriya, Adonda,
but then Tarpan.
Tarpan.
That's translated as gratification, but what do you think? Yeah. Satisfying, yeah.
அது வந்து திருப்தி திருப்திக்காக அப்படின்னு மொழி பெயர்க்கலாம்.
Now this term akshaja vilasa, I discussed this with a devotee who's translating this, and we discussed for about 20 minutes or half an hour how to translate this term akshaja vilasa.
அக்ஷஜ விலாச அப்படின்ற இந்த வார்த்தையை வந்து மொழிபெயர்க்கக்கூடிய பக்தர்கள் கூட நம்ம வந்து விவாதம் பண்ணிட்டு இருந்தோம். குறைஞ்சபட்சம் 20 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் ஆச்சு. அந்த அக்ஷஜ விலாசன்ற அந்த வார்த்தையை வந்து எப்படி மொழிபெயர்க்கலாம் அப்படின்றது.
And I think whatever we came up with afterwards, I came up with materially enjoyable activities.
இந்த விவாதத்துக்கு அப்புறமா எனக்கு ஒரு என்ன தோன்றியது, பௌதிகமா அனுபவிக்கிறதுக்காக இருக்கக்கூடிய செயல்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு மொழிபெயர்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு நான் ஒரு முடிவுக்கு வந்தேன்.
But actually there's so much inherent in this term that I want to discuss it a little bit.
ஆனா இந்த வார்த்தைக்குள்ள இன்னும் எவ்வளவு விஷயங்கள் இருக்கு, அதை பத்தி தான் இப்போ விவாதிக்க போறோம்.
Now there are many terms for material.
பௌதிகம் அப்படின்னா அதுக்கு பல வார்த்தைகள் இருக்கு.
Bhautik is the usual one, the one that you use.
பொதுவா பௌதிகம்ன்ற வார்த்தை பயன்படுத்தப்படுது.
Which comes from bhuta, which means objects, which comes from the sense of something coming into being, something which is not eternal.
அது வந்து பூதான்ற அந்த வார்த்தையிலிருந்து வரக்கூடியது. அப்படின்னா
Now, those who are conversant with the language of the Srimad Bhagavatam and of the Acharyas, they know very well the word adhokshaja.
யாரெல்லாம் ஸ்ரீமத் பாகவதம் மற்றும் ஆச்சாரியருடைய ஆச்சாரியர்கள் எழுதின விஷயங்களை படிச்சு அதுல பழக்கமுடையவர்களா இருக்காங்களோ அவங்க வந்து அதோக்ஷஜா அப்படின்னு அந்த வார்த்தையை வந்து ரொம்ப எளிமையா தெரிஞ்சுக்க முடியும்.
This is a very important word.
மிக முக்கியமான ஒரு வார்த்தை.
பக்தி சித்தாந்த சாஸ்திரி தாக்கூர் commented that this is a very important word.
ஸ்ரீல பக்தி சித்தாந்த சாஸ்திரி தாக்கூர் இந்த வார்த்தையானது மிக முக்கியமானது அப்படின்னு சொல்லி அதுக்கான விளக்கம் கொடுத்திருக்கார்.
In this important let's take a little digression here. In the second chapter of the first canto of Bhagavatam, are given several verses which set the tone for the whole of the rest of the Srimad Bhagavatam.
Bhagavatam modal kanda rendavad adhyayathile matra Bhagavatam athanaikkum eppadi iruka povudhu abindra andha karuthukale விளக்கக்கூடிய விதத்துல ஒரு குறிப்பிட்ட வார்த்தைகள் வந்து அங்க கொடுக்கப்பட்டிருக்கு.
With what understanding, with what approach should the Bhagavatam be studied?
எந்த நோக்கத்துல, எந்த எப்படி ஒரு எண்ணத்துல வந்து ஸ்ரீமத் பாகவதத்தை படிக்கணும் அப்படின்ற கருத்துக்களை அதுல கொடுக்கப்பட்டிருக்கு.
So one of those verses is
அப்படிப்பட்ட பதங்கள்ல ஒண்ணு
சவாய் புங் சங் பரோ தர்மோ யதோ பக்தீர் அத்ஹோக்ஷஜே அஹைதுகிய பிரதிஹதா யயாத்மசு பிரசீததி. The supreme occupation for all living beings is devotional service to the Supreme Personality of Godhead.
எல்லா உயிர்வாளிகளுக்கும் மிக உன்னதமான உயர்ந்த ஒரு வழிபாட்டுக்கான ஒரு விஷயம் எதுனா அது முழுமுதல் கடவுளை வழிபடுறதுன்றது.
Such service must be unmotivated and uninterrupted. And that will fully satisfy the self.
அப்படிப்பட்ட அந்த செயல்பாடுகளானது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம எந்த தடையும் இல்லாம செயல்படுத்தப்படணும். அது சுய திருப்தியை கொடுக்கக்கூடியது.
Now the word adhokshaja has been used in this verse. Any other word could have been used to describe the Supreme Personality of Godhead. There are many terms that describe him.
இந்த பதத்துல அதோக்ஷஜன்ற அந்த வார்த்தையை வந்து முழுமுத கடவுள குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த வார்த்தைக்கு எல்லாம் வேற ஏதோ வார்த்தைகளை எத்தனையோ வார்த்தைகள் இருக்கு, மற்ற வார்த்தைகளை கூட பயன்படுத்தி இருக்கலாம்.
யதோ பக்தி பாகவதே குருபின் அன் ஆர் வாட் எவர், ஏதோ பக்தி
யதோ
பக்தி நாராயணே
பகவதே நாராயணே இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கலாம்.
The word adhokshaja means it implies that he cannot be served. He is beyond the material jurisdiction, therefore he cannot be properly served in a mundane way. He can only be served in a spiritual way.
இங்க அதோக்ஷஜன்ற அந்த வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கு. காரணம் என்னன்னா, ஏன்னா அவருக்கு இந்த பௌதிக எல்லைக்கு உட்பட்டு நம்ம வந்து சிறப்பான முறையில அவருக்கு சேவை செய்ய முடியாது. அதனால ஆன்மீக நிலையில தான், ஆன்மீக ரீதியா தான், ஆன்மீக எல்லைக்கு உட்பட்டதான் ஒருத்தர் அந்த சேவை செய்ய முடியும்.
Which direct
சொல்றதுக்காக
which is explained in the definition of bhakti given by Narada Muni, or a definition of bhakti given by him.
Narada Muni வந்து பக்திக்கான வரைமுறையை கொடுத்திருக்கார்.
That what is that? That's the definition of bhakti given by Narad, the one should be free of designations. Sarvopadhi vinirmuktam tatparatvena nirmalam hrishikena hrishikesha sevanam bhakti ruchyate. That being freed from all mundane designations.
Ida varaira enna endrina oruthar ella vidhamana bhaudiga அடையாளங்களில் இருந்து தன்னை விடுவித்துக் கொள்ளணும்.
Being absorbed in the consciousness of the Supreme and with a pure consciousness.
உயர்ந்த உணர்வான தூய்மையான உணர்வுல ஒருத்தர் அதுல ஆழ்ந்து இருக்கணும்.
Engaging one's senses in the service of the master of the senses is called bhakti.
புலன்களின் எஜமானரான புலன்களை திருப்திப்படுத்துறதுக்காக ஒருத்தர் ஈடுபடுவது என்பது பேரு பக்தி.
So Krishna cannot be understood or perceived by the mundane senses.
Krishna or bhaudika pulangalala ariyapadakudiyavar alla.
Therefore he is always beyond the jurisdiction of the material modes of nature.
Adhaala avar eppozhudume inda bhaudika mukkanangalukku apparpattavara irukkar.
So he can only be and this ahaitukiya pratihata, devotional service that was without any personal motivation.
Ahaitukiya pratihata bhakti thondanadhu endha ore suyanalamum illama,
that is full time,
mulu nerama,
goes on all the time,
ella samayathilum,
and cannot be stopped under any circumstances.
Endha soolnilaiyilum நிறுத்தப்பட முடியாத ஒன்று தான் பக்தி தொண்டன்றது.
It doesn't just mean that one doesn't stop, one goes on all the time, but it cannot be stopped. Even if someone else tries to stop it, it cannot be stopped.
நிறுத்தப்பட முடியாதுன்றது இல்ல, அது வந்து ஒருத்தர் அதை நிறுத்தணும்னு முயற்சி செய்தாலுமே கூட நிறுத்தப்பட முடியாத அளவுக்கு அது போயிட்டே இருக்கக்கூடியதுதான் பக்தி தொண்டு.
So this is most important to understand the subject of Bhagavatam, which the subject of Bhagavatam is Bhagavan the devotees, bhakta and bhakti. So this is all adhoksaja. This is all beyond the jurisdiction of material sense understanding. That Kunti Devi, she also uses that verse, that word.
Kunti Devi kuda andha vaathaiye payanpaduthraanga.
Maya javani kachanam adhokshajaja avyayam. Na lakshase muhadrisha nato natya dharo yatha. Yeah, so the sorry. He is covered by the curtain of, or you are, she is praying to him. You are covered by the curtain of Maya. You are adhoksaja, are not perceivable or approachable by mundane senses. And inexhaustible. Avyaya is the Sanskrit word. It means he doesn't diminish, he doesn't grow old. Adhoksa jajam avyayam. Now you are not perceivable to the vision of fools. But you appear like an actor. Who is visible but not recognized. So this is most important to understand Krishna as he appears in his various avatars and as his original form Krishna in Srimad Bhagavatam. It's essential to understand this if we are at all to understand Krishna. And actually, unless we perform bhakti, ahaituki apratihata, then we can't really enter into Bhagavatam at all. We can't begin to appreciate adhokshaja Bhagavan. So, adhoksaja is beyond the realm of the material.
Adhoksaja in the bhaudika elleki apparpattavar.
Which the impersonalists, they presume that to be impersonal. Within the material world there are activities, so they presume that beyond the material there are no activities. But he is engaged in activities. Here's a word, here's a sentence from the preface of Bhaktisiddhanta Saraswati's Srimad Bhagavatam commentary. Brahma nirdosh dehendri anta karana dharma sambandha dosha tahate nai. Which means Brahma nirdosh, the spiritual or the absolute is without any faults. Which means that in him there is not, that's an unfinished sentence. In him there is not, and I'll say what there is not. Okay, here we come with one word, dehendri anta karana dharma sambandha dosha. That's one word. It's several words all put together. That's Sanskritam. So, the faults are of the body, the senses, and then the internal sense, or the antakarana, the internal sense or consciousness. So, and then all of these words, dehendri antakarana dharma. Dharma means it is not actually dharma, but it's not pure dharma, but it's what appears to be dharma, or the natural activity of those who identify with the body, senses, and mundane consciousness. Have fun.
அதாவது இங்க வந்து என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, எது எல்லாம் இருக்குன்னா, இந்த உடல் புலன்கள், அதுக்கு உள்ள இருக்கக்கூடிய உட்புலன்கள், உணர்வு, அது மட்டும் இல்லாம இங்க தர்மம் அப்படின்னு சொல்லப்படுது. உண்மையிலே தர்மம் அப்படின்றது வந்து
தர்ம மீன்ஸ் வாட் இன் திஸ் ஆக்சுவலி தர்ம டசன்ட் இட்ஸ் பீங் யூஸ்ட் இன் தி ஆப்போசிட் or the perverted sense, what appears to be the natural function of the body, senses, and consciousness. I'm using antakarana here as consciousness, although it's not the anyway.
இங்க வந்து அந்த தர்ம அப்படின்றது இங்க எதிர்மற இங்க உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. அதாவது உடல் புலன்கள், உணர்வுன்ற வார்த்தை பொருத்தமான வார்த்தை கிடையாது. இருந்தாலும் அந்த வார்த்தை இங்க நம்ம பயன்படுத்த வேண்டியது இருக்காது, நெருக்கமானதா இருக்கிறதுனால.
சோ
இது வந்து இந்த செயல்களுக்கு இயற்கையான நிலைக்கு இயற்கையான நிலையில இந்த செயல்கள் இருக்கிறது போல இங்க சொல்லப்பட்டிருக்கு.
Now, this to consider one's dharma or being, one's sense of being or one's functionality in terms of the body, senses, and polluted consciousness, that is full of faults.
இப்போ இங்க என்ன சொல்லப்படுதுன்னா, உடல் புலன்கள், கலங்கப்பட்ட உணர்வு, இது முழுக்க உணர்வு நிறைஞ்சு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது.
These are the mundane designations that Narad Muni says one has to be free from.
இதெல்லாம் பௌதிகமான அடையாளங்கள், இதுல இருந்து ஒருத்தர் விடுபட்டு இருக்கணும் அப்படின்னு Narad Muni சொல்றாரு.
Of course, there are many, many mundane designations.
எத்தனையோ பௌதிகமான அடையாளங்கள் இருக்கு.
I am Tamil, I am Telugu.
நான் தமிழ், நான் தெலுங்கு.
And so many. I am a bank manager.
Na vangi melalar.
I am the owner of this car.
Na inda karoda mudalali.
But they all spring from this relating oneself or identifying oneself with the body, mind, and senses.
Idu ellame oruthrudaiya udal pulangal matrum manadoda adayala padatha koodiyada da irukku.
So, when we come across the word akshaja, it gives the whole consciousness, in that one term is the whole consciousness of forgetting Krishna.
இப்போ இந்த அக்ஷஜ அந்த வார்த்தை நம்ம கடந்து வரும்போது என்ன கருத்தை புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஒருத்தர் அவங்களுடைய உண்மையான உணர்வு நிலையை மறந்து இருக்கும் அப்படின்றத.
The whole consciousness of identifying oneself with the body, mind, and senses.
Ella unarvu oruthar vandu avangalude udal mana avangalude pulangal saandha da irundhukku,
and all the implications of doing so.
Adu seiyadhukku ella thadaigalum irundhukku kuda.
So I'll leave you to think about that and come back in 5 minutes. Well, you can
neenga idha patti சந்திக்கிறதுக்கு.
You can do whatever you like for the next 5 minutes or so.
அடுத்த அஞ்சு நிமிஷத்துக்கு நீங்க என்ன செய்ய
விரும்புறீங்களா? If you like, you can do some Dehendriyantakaranasambandha-dharma. It's a being beyond the range of limited sense perception.
Srila Prabhupada, 8th adhyayathila, Kundidevarude prarthanayila, inda ajyotsvajanra vaathaiya vandu molipeyirukkar.
Agyadhoksajam abhiyam, beyond adhoksajam, beyond the range of material conception. Being beyond the range of limited sense perception.
பௌதிக புலன்களால் அறியப்பட முடியாதவர்.
He translates it avyaya as irreproachable.
அணுக முடியாதவர், அணுக அவ்யா என்ற வார்த்தையை மொழிபெயர்க்கிறார்.
So similar word to this Akshaja was often used by Bhaktisiddhanta Saraswati.
Adakshaja adakku ottu pokkudiya adhe padiyana vaathigalum vandha sila Bhaktisiddhanta Saraswati thakku kanmadutrar.
Adhakika adhikata adhikata, which means empiric or empiricism. Empiric means the empiricism means the method of gaining information through the senses. Pratyakshavad, I guess you could say.
Pratyakshavad.
Again, aksha. Again, pratyaksha. Again, this comes.
பிரத்யக்ஷவாத அல்லது பௌதிகமான புலன்கள் மூலமா அறியப்படக்கூடியது அப்படின்றது.
Empiric empiricism. Adhikukta. In Bengali it's pronounced. How would you say that? Adhyakshita.
Adhyakshita.
In Sanskrit that would be. So, his disciples noted that whenever he said this word, he would say it with a sense of distaste.
அவருடைய சிஷ்யர் சொல்ற, அவர் வந்து எப்பெல்லாம் அந்த வார்த்தையை பயன்படுத்துறாரோ அப்ப வந்து அத ஒரு ருச்சி இல்லாத மாதிரி விருப்பம் இல்லாம அத சொல்லுவார்.
Because this is the whole basis of material, this is material consciousness.
ஏன்னா இது எல்லாமே பௌதிக உணர்வு அடிப்படையா இருக்கிறதுனால.
The idea that I can see, the idea of seeing everything without wanting to see Krishna.
கிருஷ்ணரை பார்க்கணும்னு விருப்பம் இல்லாம எல்லாத்தையும் பார்க்கணும்னு பார்க்கறது மாதிரி.
The idea that I, not only that I am the seer, but I am the seen. I am the object of everything. The object of the universe is to satisfy my senses and not Krishna's senses.
நான் பார்க்கறேன் அப்படின்ற அந்த உணர்வு மட்டும் இல்லாம என்னதான் எல்லாரும் பார்க்கணும், நான் தான் இந்த பிரபஞ்சத்துல வந்து அனுபவிக்கக்கூடியவன், எல்லாரும் என்ன பார்க்கணும் அப்படின்ற அந்த உணர்வோட வேற இருக்கும்.
To its denial of Krishna.
அது வந்து கிருஷ்ணரை மறுக்கிறது.
And even though one is totally controlled by Krishna's inferior energy, one is totally controlled by Krishna's inferior energy.
ஒருவர் முழுக்க கிருஷ்ணருடைய தாழ்ந்த சக்தியின் மூலமா கட்டுப்படுத்தப்பட்ட நிலையில இருந்தாலுமே கூட.
And it's totally insignificant.
மொத்தத்துல பார்த்தோம்னா ரொம்ப முக்கியத்துவம் இல்லாத ஒருத்தர் தான்.
Still one has the consciousness of being Ishvaro Hamma Hambhogi. I am the controller and I am the enjoyer.
இருந்தாலும் அவருடைய உணர்வு எப்படி இருக்குன்னா, நான் தான் எல்லாத்தையும் ஆளுமை பண்றேன், நான் தான் எல்லாத்தையும் அனுபவிக்கிறேன் அப்படின்ற உணர்வு.
And the senses are meant for my enjoyment.
இந்த புலன்கள் என்னுடைய இன்பத்துக்காக இருக்கக்கூடியது.
And that I can enjoy, the whole idea that I can enjoy through these senses.
மொத்த கருத்து என்னன்னா, இந்த புலன்கள் மூலமா அனுபவிக்க முடியாது.
Yeah, indriya tarpan, that means that to gratify the senses, that there has to be, just like you have tarpan to the forefathers, you have to offer something. You have to always offer something to the senses.
இப்போ இந்திரிய தர்ப்பன் அப்படின்னா குழந்தைகளை திருப்திப்படுத்த முயற்சிக்கிறது. இப்ப தர்ப்பணம் என்ற வார்த்தை வந்து நம்ம முன்னோர்களுக்கு வந்து நம்ம ஏதாவது கொடுக்கிறோம்.
Just like the pitri tarpan.
Pitri tarpan சொல்லு.
You have to offer something.
நீங்க ஏதாவது அர்ப்பணிக்கணும்.
There has to be activities. You have to be giving something.
ஏதாவது கொடுக்கணும். செயல் இருந்துட்டே இருக்கும். செயல்பாடு இருக்கு.
So the idea that instead of offering everything to Krishna, you offer everything in the fire of my own personal sense gratification.
எல்லாத்தையும் கிருஷ்ணருக்கு அர்ப்பணிக்கிறதுக்கு பதிலா நீங்க வந்து எல்லாத்தையும் தன்னுடைய புலந்திருத்தையும் இன்னும் அந்த நெருப்பில போட்டு அதை அர்ப்பணிச்சுட்டு இருக்கோம்.
This again another term used by Bhaktisiddhanta Saraswati, that they think that materialistic people think that God is the order supply. He's the one who brings fuel for offering in the fire of one's own personal sense gratification. Prabhupada translated as order supplier.
சில பக்திதான் சரஸ்வதி தாக்கூர் இன்னொரு விதத்துல அதை எப்படி விளக்குறாருன்னா, மக்கள் நினைக்கிறாங்க கடவுள் அப்படின்றவர் தன்னுடைய புலந்திருப்திக்காக எரியக்கூடிய அந்த நெருப்புல வந்து எண்ணெயை ஊற்றி அதை எரிக்கக்கூடியவர், அதை அதிகப்படுத்தக்கூடியவர் அப்படின்னு நினைக்கிறாங்க. சில பிரபுபாதர் வந்து அதை நம்மளுடைய கட்டளைகளை நிறைவேற்றக்கூடியவர் அப்படின்ற மாதிரி அவர் மொழிபெயர்க்கிறார்.
My senses require gratification.
என்னுடைய புலன்களுக்கு திருப்தி தேவைப்படுது.
So God supplies something.
கடவுள்னா அதை கொடுக்கணும், அந்த திருப்தியை கொடுக்கக்கூடியவர்.
Just like you see the baby birds opening their mouths and the parent birds are coming and dropping some worms or whatever in their mouth.
ஒரு குஞ்சு பறவை குஞ்சு வந்து பாத்தீங்கன்னா வாயை திறந்துட்டு இருக்கும் ஏதாவது சாப்பிடறதுக்காக, அந்த தாய் பறவை வந்து அந்த குஞ்சு பறவைக்கு வந்து உணவை கொண்டு வந்து கொடுக்கும் வாயில.
So the idea, God, our Father, give us our bread, is similar to that.
இப்போ கடவுள்கிட்ட வந்து நம்ம வந்து எங்களுடைய தினசரி ரொட்டி சண்டை எனக்கு கொடுங்க அப்படின்னு பிரார்த்திக்கிறது வந்து ஏறத்தால அந்த மாதிரி தான்.
சோ கிருஷ்ணா இஸ் தி இட்டர்னலி இரப்ரோச்சபிள் ஃபேக்டர் பியாண்ட் தி ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் தி சென்சஸ்.
கிருஷ்ணர் நித்தியமாவே அணுக முடியாதவர். அவர் இந்த பௌதிக எல்லைக்கு அப்பாற்பட்டவர்.
And his activities are vilasa, enjoyable activities.
அவருடைய செயல்கள் vilasa, அது வந்து அனுபவிக்கக்கூடியது.
So there are enjoyable activities and unenjoyable activities.
அனுபவிக்கக்கூடிய செயல்கள், அனுபவிக்க முடியாத செயல்களும் இருக்கு.
Unenjoyable activities are, for instance, going to work in a factory.
அனுபவிக்க முடியாதது அப்படின்னும் போது ஒரு தொழிற்சாலையில போய் வேலை பார்க்கறது.
Or even ordinary activities like brushing your teeth or passing stool, they're just routine activities, they're not enjoyable activities.
இன்னும் ஒரு சாதாரண செயல்களை கூட சொல்லலாம். இப்போ பல் துலக்கிறது, மலம் கழிக்கிறது, இதெல்லாம் வந்து அனுபவிக்கக்கூடிய செயல்கள் கிடையாது. அது அருவறுப்பான செயல்.
Vilasa means activities like dancing.
விலாசம் அனுபவிக்கக்கூடிய செயல்கள் அப்படின்னா நடனம் ஆடுறது,
boating, so dancing of rasalila, boating of nokavilas,
nadamarudu padagile savari pandrathu.
Nokam must be a Hindi word in Sanskrit word with navavilas. Then then going with one's girlfriend in the forest, then you have kunjavilasa.
Or a pen toliyoda vande vanathukulla porathu.
Swinging. This is Julan.
Munjal aadrathu.
So these are all specifically enjoyable activities.
Idellam kurippa anubhavikkakoodiya seyalgal.
Krishna is always engaged in enjoyable activities.
Krishna eppozhudhume anubhavikkakoodiya seyalgalile idamirukkar.
This word vilas is especially appropriate in relationship to Krishna because he is the enjoyer.
Na vilasanra vaartiyanadhu kurippa krishnarode thirumbala varumbodhu romba poruthamaanadha irukke ena avar eppozhudhum anubhavikkapidivara irukkar.
That's also sometimes called leela.
Sila samayathila adha leela enu sollapadudhu.
Leela means like a drama.
Leela appadina
drama
நாடகம்னு சொல்லப்படுது.
Just like this this verse of Kunti Devi, Nato Natya Dharo Yatha, that Krishna appears like an actor upon us in a drama.
Kunti Devi angude prarthanaiyila solranga adu vandu naadagathile or nadigara pole avar thonrar.
Because although Krishna appears to act within this world, he's not really of this world.
Avar indha ulagathile vandu செயல்பட்டாலுமே கூட நடிச்சாலுமே கூட ஆனா அவர் இந்த உலகத்துக்கானவர் கிடையாது.
He performs many activities.
நிறைய செயல்கள் அவர் ஈடுபடுறார்.
But he doesn't have any relationship with this world.
ஆனாலும் இந்த உலகத்தோட அவருக்கு எந்த உறவும் இல்லை.
So from our perspective, we can call that Leela. Although for Krishna it's just ordinary and natural and what he does.
அதுதான் நம்ம வந்து லீலைன்னு அழைக்கிறோம். ஆனாலும் கிருஷ்ணருக்கு அது வந்து இயற்கையா அவர் சாதாரணமா செய்யக்கூடிய செயல்கள் தான்.
கிருஷ்ணா ஆல் ஹிஸ் ஆக்டிவிட்டீஸ் ஆர் விலாஸ், எவ்ரிதிங் இஸ் ஃபார் ஹிஸ் என்ஜாய்மெண்ட்.
கிருஷ்ணருடைய செயல்கள் எல்லாமே விலாசம், அனுபவிக்கக்கூடியது.
And everything that everyone in the transcendental world does is for Krishna's enjoyment.
இந்த உன்னதமான உலகத்தில் எல்லாமே எதை செய்தாலும் அது கிருஷ்ணருடைய இன்பத்துக்காக இருக்கு.
The spiritual world or spiritual existence is only enjoyment.
ஆன்மீக உலகம் அப்படின்னாவே அனுபவிக்கிறதுக்காக மட்டும்தான் இருக்கு.
Or more specifically, enjoyable activities.
இன்னும் குறிப்பா சொல்லணும்னா அனுபவிக்கக்கூடிய செயல்கள் அங்க இருக்கு.
There's no enjoyment in non-activity.
அங்க வந்து செயல்படாமல் இருக்கிறதுல அனுபவிக்கிறது இருக்க முடியாது.
The impersonalists make a great mistake by thinking that spiritual perfection means to cease all activities.
அருவவாதிகள் வந்து நினைக்கிறாங்க ஆன்மீக செயல்களை ஆன்மீகத்தில் ஈடுபடுறது அப்படின்னா எல்லா செயல்களையும் நிறுத்திடுறது தான் ஆன்மீகம் அப்படின்னு அவங்க ஒரு மிகப்பெரிய தப்பு பண்றாங்க.
Now this term is used akshaja vilas, which means material enjoyable activities.
இப்ப இங்க akshaja vilas இந்த வார்த்தை பயன்படுத்தப்படுது பௌதிகமா அனுபவிக்கக்கூடிய செயல்கள்.
Or it means enjoyable or attempts to enjoy based on the consciousness of myself as being separate from Krishna.
அல்லது நான் கிருஷ்ணர்ல இருந்து பிரிஞ்சவன் அப்படின்ற அந்த உணர்வுல அனுபவிக்கிறதுக்கான முயற்சியில ஈடுபடுறது.
Seeing but not seeing Krishna.
பார்க்கறது ஆனா கிருஷ்ணரை பார்க்கறது இல்ல.
Or even if we see Krishna, we see Krishna as part of this material world.
அப்படியே கிருஷ்ணரை பார்த்தாலும் அவரை இந்த அட உலகத்தினுடைய ஒரு அங்கமா தான் நம்ம பார்க்கிறோம்.
And because the vision of someone in this material or immature consciousness is that everything is meant for my enjoyment, he sees Krishna as being an object of his enjoyment, or as Krishna should facilitate my enjoyment.
ஏன ஒருத்தருடைய பார்வை இந்த உலகத்துல இருக்கிறது எல்லாமே என்னுடைய இன்பத்துக்காக இருக்கு அப்படின்ற அந்த நோக்கத்துல இருக்கிறதுனால கிருஷ்ணரை பார்க்கும் பொழுதும் எவரும் என்னுடைய இன்பத்துக்காக தான் இருக்கார் அப்படின்ற பார்வையில பார்க்கலாம்.
Instead of thinking amasurupai Krishna nityadas, my eternal position is that of Krishna's servant, he thinks Krishna swarupai amanitadas, Krishna's position is to be my eternal servant.
Na Krishnanude nityamana sevagan abindra anda unarule paakathuk padila Krishna nityama ennude sevagan avar ennude enbadukaga irkar abindru paakrom.
So he cannot conceive of anything except that everything is meant for my enjoyment.
என்னுடைய என்பதுக்காக தான் எல்லாமே இருக்கு அப்படின்ற அதை தவிர வேற எதையுமே நம்மால பார்க்க முடியறதில்லை.
But practically he observes that everything doesn't happen for my enjoyment and people are impeding my sense gratification.
ஆனா நடைமுறையில பார்த்தோம்னா எல்லாமே என்னுடைய என்பதுக்காக இல்ல, எல்லாரும் என்னுடைய புலன் திருப்தியை திருப்திப்படுத்துறது இல்ல அப்படின்றதுதான் உண்மை.
Therefore he thinks in terms of friends and enemies.
அதனாலதான் நண்பன் எதிரி அப்படின்ற விதத்துல பாக்குறோம்.
Friend is one who facilitates my sense enjoyment and an enemy is someone who impedes it.
நண்பன் அப்படின்னா யார் ஒருத்தர் புலன் இன்பத்துக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறானோ அவன், எதிரி அப்படின்னா யார் புலன் இன்பத்துக்கு உதவி புரியவில்லையோ அவன் எதிரி.
So if Krishna facilitates my sense enjoyment, then I like Krishna. And if things are going badly and everything's going wrong, then I blame Krishna, or I try to edit him out of existence by saying he doesn't. There is no Krishna.
அப்படி இல்லை அப்படின் போது அவரை வந்து நான் மறுக்கிறேன், அவர் வந்து அவர் இல்லவே இல்லை, கடவுள்னு ஒருத்தர் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிடுறேன்.
So everything everyone does in this world is meant for pleasure.
So இந்த உலகத்துல எல்லாருமே எதை செய்தாலும் அது இன்பத்துக்காக செயல்படுத்துறாங்க.
But no one is happy, everyone is miserable.
ஆனா யாருமே சந்தோஷமா இல்லை, எல்லாரும் துன்பகரமாக தான் இருந்துட்டு இருக்காங்க.
Because of this wrong consciousness of seeing myself as the center of everything.
நானே எல்லாத்துக்கும் மையமா இருக்கேன் அப்படிங்கற அந்த உணர்வில ஒருத்தர் செயல்படுறதுனால.
And seeing everything with the eyes tinged with the salve of hatred of Krishna.
கிருஷ்ணரை வெறுக்கக்கூடிய அந்த ஒரு நிலையில ஒருத்தர் வந்து எல்லாத்தையும் பார்க்கறதுனால.
Yashanjana churita abhakti vilochanena murho sadaiva, what is that, santa sadaiva hridayam did, murho sadaiva hridayam avilokayanti, those whose eyes are tinged with the salve of hatred toward Krishna, they always within their heart they have a big blank. They're feeling empty inside. Why do they feel empty inside? There's no Krishna.
யார் வந்து எப்பொழுதுமே கிருஷ்ணரை வெறுக்கக்கூடிய பார்வையிலே இருக்காங்களோ அவங்களுடைய இதயம் எப்பொழுதும் வெற்றிடமா இருக்கு, ஏன்னா அங்க கிருஷ்ணர் இல்லாம இருக்கார்.
People say, isn't it, they're feeling empty inside. No Krishna. They didn't allow Krishna. Then there's nothing there.
உள்ள வெற்றிடமா இருக்கு, காலியா இருக்கு, ஒண்ணுமே இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க அப்படின்னா அப்ப அங்க கிருஷ்ணர் இல்லைன்னு அர்த்தம்.
So this whole polluted consciousness and this grotesque idea that one can enjoy being of such diseased consciousness, full of hatred, anger, fear, illusion, and you're trying to enjoy it all.
இப்போ இங்க கலங்கப்பட்ட இந்த உணர்வுல கிருஷ்ணரை எதிர்க்கக்கூடிய மறுக்கக்கூடிய அந்த உணர்வுல இங்க வந்து முழுக்க பயம், எதிர்ப்பு, மறுப்பு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைஞ்சிருக்கு. இங்க அனுபவிக்கிறதுக்கான முயற்சியிலையும் ஈடுபடுறோம்.
Here's a person suffering from schizophrenia. I don't know the Tamil word. If you don't know, I can't help you. He's a doctor, he knows. Man. Well, that's one kind of suffering, schizophrenia, anxiety.
மனநோய் பிரச்சனை இருக்கா, அல்லது பதட்டத்தோட இருக்க,
டிப்ரெஷன்,
மன அழுத்தத்துல இருக்க,
பாரானோயா மீன்ஸ் அதீவ் பயம், அதிக பயம், ஆப்ஜெக்ட்,
ஒரு குறிப்பிட்ட விஷயத்தின் மீது அதிக பயம் உடையதா இருக்கு.
So you have all these different syndromes. Some people are afraid of height, some people are afraid of water, some people are afraid of other people, some people are afraid of animals, some people are afraid of claustrophobia, being in a small space, some people are afraid of being in open space. There are dozens of phobias. These are called phobias.
சில பேர் வந்து பாத்தீங்கன்னா உயரமா இருந்தா பயப்படுவாங்க, ஒரு சிலர் வந்து அதிக இடம் இருந்தா பயப்படுவாங்க, ஒரு சிலர் ரொம்ப குறுகிய இடம் இருந்தா பயப்படுவாங்க, ஒரு சிலர் விலங்குகளை பார்த்தா பயப்படுவாங்க, ஒரு சிலர் மக்களை பார்த்தா பயப்படுவாங்க. இந்த மாதிரி
there are dozens of medical terms, Latinized terms for dozens of different phobias that people have, different kinds of fears of specific circumstances or objects.
குறிப்பிட்ட சூழ்நிலை அல்லது குறிப்பிட்ட விஷயங்கள் மீது பயத்தோட இருக்கிறது.
So you've got all these different illusions, anxiety, fear, hatred, anger, and you're trying to enjoy it all.
இந்த மாதிரி பல விதமான பயம், மாயை, வந்து பதட்டம், இதெல்லாம் இருக்க ஒருத்தர் வந்து அனுபவிக்கணும்னு பாக்குறாரு.
This is called akshaja vilasa, or the enjoyable activities within the atmosphere of perverted perception. So actually, to use the word vilas for anyone but Krishna, it's a sarcastic usage.
Vilasa அப்படின்ற அந்த வார்த்தை கிருஷ்ணரை தவிர யாருக்கும் பயன்படுத்தினாலும் அது வந்து கிண்டலா அந்த வார்த்தையை பயன்படுத்துற மாதிரி ஆகும்.
There is no happiness in the material world.
இந்த ஜட உலகத்துல இன்பம்ன்றதே கிடையாது.
But the attempt to enjoy it in itself is perverted.
அனுபவிக்கிறதுக்கான முயற்சியில ஈடுபடுறதுன்றதே வந்து
So by this one term which Akshaja Vilasa, which appears within one sentence, in one commentary on one verse, just that one term gives you a whole vision of the whole foolish, perverted, unfortunate endeavor of materialistic people.
இந்த அக்ஷஜ விலாச அப்படின்ற அந்த ஒரு வார்த்தையானது ஒரு பதத்துக்கான விளக்க உரையினுடைய ஒரு வார்த்தையா இருக்கு. இருந்தாலும் இது வந்து முட்டாள்தனமான துரதிருஷ்டவசமான ஒரு நிலையை வந்து இங்க புலந்திருத்திக்காக ஈடுபடக்கூடிய அந்த நிலையை வந்து வகிக்கக்கூடியதாக இருக்கு.
So this term akshaja can only be understood in relation to adhokshaja and how we are cut off, or we have separated ourselves from adhokshaja, the transcendent lord.
இந்த அக்ஷஜா என்ற வார்த்தையை எப்படி நம்ம புரிஞ்சுக்க முடியும்னா, அதோக்ஷஜா என்ற அவரோட தொடர்புல வரும்போது மட்டும், எப்படி வந்து நம்ம அவருடைய தொடர்புல இல்லாம நம்மளை துண்டித்து கொண்டு அல்லது அவரை விட்டு பிரிஞ்சு இருக்கிறோம், எப்படி நம்ம துன்பப்படுறோம் அப்படின்ற போது மட்டும் தான் புரிஞ்சுக்க முடியும்.
And that only he is the enjoyer. We are not the enjoyer.
அவர் ஒருத்தர் தான் அனுபவிக்கக்கூடியவர், நம்ம அனுபவிக்கக்கூடியவர் இல்ல.
But the attempt to enjoy separately from him is so pathetic.
அவரை விட்டு பிரிஞ்சு அனுபவிக்கிறதுக்கான அந்த முயற்சி அப்படின்றதே ஒரு
And then, yeah, pathetic means foolish and
முட்டாள்தனமானது.
It's lamentably foolish. It means lamentably foolish. So then we have Akshaja Vilasa. Actually, there's no possibility of Akshaja Vilasa. It's a sarcastic term. You cannot enjoy. When one is in the consciousness of seeing this world through mundane vision, there's no actual possibility of enjoying it. So Akshaja Vilasa is a sarcastic term.
அக்ஷஜ விலாச அப்படின்ற அந்த வார்த்தையானது ஒரு கிண்டலா சொல்லக்கூடியதுதான். உண்மையிலேயே அப்படி ஒரு வார்த்தை கிடையாது. ஏன்னா இந்த பௌதிக பார்வையில பௌதிக எல்லைக்கு உட்பட்டு ஒருத்தன் அனுபவிக்கலாம் அப்படின்னா அது சாத்தியம் இல்லாது. அதனால இது வந்து ஒரு கிண்டலா சொல்லக்கூடிய வார்த்தை.
Then the sarcasm is underlined or enhanced by the word chatur, which means expert.
இப்போ இந்த கிண்டல் அப்படின்னு சொல்லும்போது அடுத்து சத்துர் அப்படின்னா இங்க நிபுணர் கைத்தேந்தவர் சொல்லப்படும் போது அதை குறிப்பிடத்தக்கதா இருக்கு.
வெரி எக்ஸ்பர்ட் இன் என்ஜாயிங் தட் விச் இஸ் ஆக்சுவலி நாட் என்ஜாயபிள் அட் ஆல்.
இவர் வந்து ரொம்ப கைத்தேர்ந்தவரா இருக்கிறார், அனுபவிக்கிறதுல. ஆனா அந்த அனுபவிக்கிறதுன்றது இல்லாத ஒண்ணு, அதுல வந்து எக்ஸ்பர்ட் ரொம்ப கைத்தேர்ந்தவரா இருக்க.
They think that, yeah, we're very expert in enjoying this world.
அவர் நினைக்கிறார், நான் வந்து இந்த உலகத்தை அனுபவிக்கிறதுல ரொம்ப கை தேர்ந்தவன் அப்படின்னு.
We've built so many super highways.
நிறைய பெரிய பெரிய ஹைவே எல்லாம் நம்ம கட்டிருக்கோம், நெடுஞ்சாலைகள் ஏற்படுத்திருக்கோம்.
NH-47 with
NH-47
which goes close, that's the Kanyakumari to Delhi, to Kashmir or wherever.
கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை.
We built so many flyovers, like there's some tiny little stream and they make a like 700 meter bridge over it or something. show that India has become a part of the modern world. Of course, they can't make the road smooth, so they just put slabs, and every time one slab meets another slab, there's a bump. Right?
அந்த பாலம் கட்டும் போது பாத்தீங்கன்னா அந்த பாலத்தை வந்து ஒழுங்கா அவங்களால கட்ட முடியாது. ஒரு 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 ஸ்லாப் போட்டு பக்கத்துல இன்னொரு ஸ்லாப் போடும்போது இடையே வந்து அவங்க சரியா இணைக்க முடியாது இல்ல. ஒவ்வொரு தடவையும் அவங்க கடக்கும் போது பாத்தீங்கன்னா குதிச்சுட்டே இருக்கும் வண்டி எல்லாம். அவ்வளவு பெரிய பாலம் கட்டினாலும் அதை ஒழுங்கா செய்ய முடியாது.
Anyway, they think they're very expert in enjoying this material world.
அவங்க வந்து நாங்க ரொம்ப கை தேர்ந்தவங்க இந்த உலகத்தை அனுபவிக்கிறதுல அப்படின்னு நினைக்காங்க.
Chatur means not only expert, but it gives the sense of some craftiness or cunningness. Someone can say that.
இங்க சதுர் அப்படின்ற அந்த வார்த்தை வந்து கை தேர்ந்தவர் அப்படின்றது மட்டும் இல்ல, இங்க வந்து ஏமாத்தக்கூடிய சுபாவம் இருக்கிறதையும் எடுத்துக்கலாம்.
That you're cheating someone, and this way you're able, by your intelligence, you're able to exploit others and take advantage of them.
நீங்க புத்திசாலியா இருக்கிறது எப்படின்னா மத்தவங்களை ஏமாத்துறது மூலமா, மத்தவங்களை ஏற்றி பழைக்கிறது, அதுதான் வந்து இங்க புத்திசாலித்தனமா கை
தெரிந்தவரான். பராபவஸ்தாவதோதஜாதயாவன்நஜ்ஞாசதஆத்மதத்வம். One is defeated in all endeavors as long as one does not inquire into the nature of the self.
தன்னுடைய இயற்கையான நிலை என்ன அப்படின்ற அந்த விசாரணையை ஒருத்தர் மேற்கொள்ற வரைக்கும் அவர் எந்த விதமான செயல்களில் ஈடுபட்டாலும் அனைத்து செயல்களையும் அவர் தோற்கடிக்கப்படுவார்.
So they think they're very clever.
அவங்க நினைக்கிறாங்க அவங்க பெரிய புத்திசாலின்னு.
But they themselves are cheaters.
ஆனா அவங்களே ஏமாற்றப்பட்டிருக்காங்க.
They think that they've got everything under control.
அவங்க நினைக்கிறாங்க எல்லாம் என்னுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு.
They've written books about Krishna. He's a tribe. There was some tribal god who got elevated, who became identified with the Vedic god Vishnu.
இங்க வந்து அவங்க வந்து புத்தகத்தை எழுதுறாங்க கிருஷ்ணரை பத்தி. ஒரு காட்டுவாசி கடவுள் ஒருத்தர் அவர் வந்து வேத விஷ்ணுவோட அடையாளப்படுத்திக்கிறார்.
So that's it. They understood everything about Krishna, put it in a book, put it in the library, and taught some course in the university, finished. That's Krishna under control.
அவங்க நினைக்கிறாங்க கிருஷ்ணரை பத்தி எல்லாம் புரிஞ்சாச்சு, புத்தகத்தை எழுதியாச்சு, அதை வந்து நூலகத்திலேயே வச்சாச்சு, அதை கொண்டு போய் ஒரு யூனிவர்சிட்டியில பல்கலைக்கழகத்திலேயே வச்சு அதை வந்து கிருஷ்ணரை வந்து இப்ப நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தாச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க.
They think they have everything under control, very expert.
அவங்க நினைக்கிறாங்க எல்லாம் என்னுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு, நான் ரொம்ப கை தெரிந்தவன் நினைக்கிறாங்க.
They're making ever more plans how to control this world.
அவன் வந்து எப்பவும் நிறைய திட்டங்கள் தீட்டிட்டே இருக்காங்க எப்படி இந்த உலகத்தை
கட்டுப்படுத்துறதுன்னு.
ஆனா அவங்க ரொம்ப முட்டாள்தனமா இருக்காங்க, ஆனா நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கோம் அப்படின்றத அவங்களால பார்க்க முடியல.
These two points, Srila Prabhupada went all over the world and he stressed on these two points.
Srila Prabhupada உலகம் முழுக்க போனார், அவர் வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தார் இந்த ரெண்டு வார்த்தைகளை, ரெண்டு கருத்துக்களை வந்து விளக்கிறதுக்காக.
People, non-Hindus and increasingly Hindus also don't have faith in Shastra.
ஹிந்துக்கள் அல்லாதவர்கள் இன்னைக்கு ஹிந்துக்களா இருக்கவங்க கூட அந்த எண்ணிக்கையில அதிகமாயிட்டே இருக்காங்க, அவங்க வந்து சாஸ்திரங்களை நம்புறதில்ல.
So Srila Prabhupada, when he went to the west, he didn't say, in Bhagavad Gita Krishna says and therefore you have to believe it, otherwise you'll burn in hell. He didn't attempt to propagate a sectarian understanding.
Srila Prabhupada மேற்கத்திய நாடுகளுக்கு போயிட்டு அவர் வந்து நீங்க பகவத்கீதையில கிருஷ்ணா சொல்லியிருக்கார், அதனாலதான் நீங்க நம்பணும், அப்படி இல்லைன்னா நீங்க எப்பவும் நரகத்துல போய் முடிஞ்சு போயிடுவீங்க அப்படின்னு அவர் வந்து ஒரு ஒரு பிரிவை ஏற்படுத்தி அந்த மாதிரி அவங்களை வந்து ஒரு உணர்வு கொண்டு வரணும்னு அவர் முயற்சிக்கல.
He pointed out with all logic that first of all we're not the body.
முதல்ல தர்க்க ரீதியா முதல்ல நம்ம இந்த உடல் கிடையாது அப்படின்ற கருத்தை குறிப்பிட்டார்
and that we are controlled
நம்ம எல்லாரும் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கோம்
therefore we should accept that there is some controller
அதனால தான் எல்லாரும் கட்டுப்படுத்த கூடிய ஒருத்தர் இருக்கார்ன்றத ஏத்துக்கணும் நம்ம
therefore we should accept shastra because shastra gives us knowledge of that which is ad hoc saja
அதனால தான் நம்ம சாஸ்திரத்தை ஏத்துக்க வேண்டியது இருக்கு ஏன்னா சாஸ்திரத்துல இருந்து ad hoc saja-னுடைய பற்றின அறிவு கொடுக்கப்பட்டிருக்கு
that we are not the body we can understand logically
அது வந்து நம்ம இந்த உடல் கிடையாதுன்றத வந்து தக்க இதை நம்ம புரிஞ்சுக்கலாம்
how we are not the body and who we are being not the body that we cannot understand
இப்போ நம்ம இந்த உடல் கிடையாது அது எப்படி எப்படி இந்த உடல் இல்லாதவர் நம்ம அப்படின்றது எப்படி அதனுடைய விவரங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறது அதை புரிஞ்சுக்கிறதுக்கான வழியை கொடுத்திருக்காரு
உத்கிராமந்தம் ஸ்திதம் வாபி புஞ்சானம் வாகுனான்விதம் விமூடம் நானு பசந்தி பசந்தி ஜான சக்ஷுஷா How we get one body, how we are situated in this body, how we get one body after another. Big fools, they cannot see this, but one can see this with the eye of knowledge.
எப்படி நம்ம இந்த உடலுக்குள்ள இருக்கக்கூடிய நம்ம ஒரு உடலை மாற்றி இன்னொரு உடலை அடைஞ்சிட்டே இருக்கும் அப்படின்ற அந்த விஷயத்த ஒரு பெரிய முட்டால் பார்க்க முடியாது ஆனா யார் ஒருத்தர் அறிவுக்குனால அதை பார்க்கிறாரோ அவர் வந்து அதை புரிஞ்சுக்க முடியும்
How we are spiritual beings, how we go from body to body, how we are controlled, that is described in Shastra.
ஆன்மீகமான நம்ம எப்படி ஒரு உடல்ல இருந்து இன்னொரு உடலுக்கு போயிட்டு இருக்கோம் எப்படி நம்ம கட்டுப்படுத்தப்பட்டிருக்கோம் அப்படின்றத சாஸ்திரங்கள்ல விளக்கப்பட்டிருக்கு
Shastra doesn't mean scripture in the sectarian sense, like the Bible, the Quran, or whatever. It's not like that.
சாஸ்திரம் அப்படின்னா இங்க வந்து ஏதோ ஒரு குறிப்பிட்ட பிரிவை சேர்ந்தவங்க இப்ப இந்த பைபிள் குரான் இந்த மாதிரியான இலக்கியங்களை நம்ம குறிப்பிடல
சாஸ்திர மீன்ஸ் நாலேஜ் ஆஃப் தி பிரின்சிபல்ஸ் ஆஃப் தி யூனிவர்ஸ்
சாஸ்திரம் அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தினுடைய கொள்கைகளை கொடுத்திருக்க கூடியது
ஜஸ்ட் லைக் தேர் இஸ் ஆயுர்வேத மெடிக்கல் சாஸ்திரம் கிவ்ஸ் தி பிரின்சிபல்ஸ் ஆஃப் மெடிசன்
உதாரணத்துக்கு ஆயுர்வேதம் இருக்கு அதுல வந்து மருத்துவத்தை பற்றிய எல்லா கொள்கைகளும் கருத்துக்களும் அதுல கொடுக்கப்பட்டிருக்கு
Shastra in various parts describes just like the sthapatya, the architecture, the principles of architecture.
கட்டிடக்கலை பற்றிய கொள்கைகளும் சாஸ்திரங்கள்ல கொடுக்கப்பட்டிருக்கு
The principles of music, all of these are described in different parts of Shastra.
இசை பற்றின கொள்கைகளும் வந்து சாஸ்திரங்களுடைய பல பகுதிகளில் கொடுக்கப்பட்டிருக்கு
Krishna is also described in Shastra.
கிருஷ்ணரும் சாஸ்திரங்களில் வர்ணிக்கப்பட்டிருக்கார்
But one cannot understand this by simply by one's eyes.
ஒருத்தர் வந்து வெறுமனே கண்களால் மட்டும் அதை புரிஞ்சுக்க முடியாது
By the Akshaja, by the method of thinking that by my eyes I can see everything and understand everything.
என்னுடைய கண்களால எல்லாத்தையும் நான் பார்க்க முடியும் எல்லாத்தையும் புரிஞ்சுக்க முடியும் அப்படின்ற மாதிரி இல்ல
Therefore the Vedic system to attain knowledge is not that you simply try to understand by yourself but one has to approach a tattvadarshi or one who sees and understands the principles
அதனால வேத வழிமுறை என்ன அப்படின்னா விஷயத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒருத்தர் வந்து தன்னுடைய சொந்த முயற்சியினால பௌதிக புலன்களால புரிஞ்சுக்க முயற்சிக்கிறத விட்டுட்டு யார் ஒருத்தர் தத்துவ தர்சனம் யார் ஒருத்தர் அடிப்படை கொள்கைகளை புரிஞ்சிட்டு இருக்காரோ உண்மையை பார்த்திருக்காரோ அவர் அணுகி அவர்கிட்ட இருந்து கற்றுக்கொள்றது
So one who is Akshaja Vilasa Chatur thinks he's very expert in understanding very expert in enjoying within the material atmosphere.
இப்ப அக்ஷஜா விலாச சாதர் அப்படின்ற அவர் வந்து நினைக்கிறார் இந்த பௌதிக உலகத்துல பௌதிக புலன்களால அனுபவிக்கிறதுல நான் ரொம்ப கை தேர்ந்தவன்
But act real intelligence means to see that I cannot enjoy, I'm very small.
ஆனா உண்மையான அறிவு அப்படின்னும் போது நான் ரொம்ப சிறியவன் நான் வந்து அனுபவிக்க முடியாது, என்னால் அனுபவிக்க முடியாது அப்படின்றத புரிஞ்சுக்கிறேன்.
The word for enjoyment is bhoga, which gives the sense of consumption.
அனுபவிக்கிறது அப்படின்ற அந்த வார்த்தை வரும்போது போக அப்படின்னா
consumption, well, literally eating, I guess you could say.
சாப்பிடுறது அப்படின்னு நம்ம அதை சொல்லலாம்.
So that means one takes a superior position, one dominates something or someone else and absorbs that into oneself for one's own enjoyment.
அதாவது ஒருத்தர் இன்னொன்னையோ அல்லது இன்னொருத்தரையோ தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து அவங்களுக்கு அதிகாரம் செலுத்தி, அவங்க மீத அதிகாரம் செலுத்தி தனக்காக பண்படுத்துகிறது.
So one can only actually be a Vaishnava if one thinks oneself the smallest of the smallest of the smallest of the small. Means there's nothing I'm greater than, there's nothing is for my enjoyment.
Vaishnava appadina avanudaiya paarvai eppadi irukkuna ellathukkum chinnadhiley chinnadhu naan da ennudaiya inbathukaga endradhu eduvume illa appindra paarvai paakra.
So in that humble mood, if one approaches one who can show that which is beyond the jurisdiction of mundane sensual perception, then one can come to the adhokshaja platform.
So eppa varthar inda bhautika pulangalala nama unara mudiyum adha therinjikka mudiyum abindra andha nilaiye vittu veliye vararo appo avaral adhokshaja nilaiye adai mudiyum.
So while reading this one sentence, we'll come across this word akshaja vilasa chatura.
Nama padikkum bolude inda akshaja vilasa chatura abindra anda ore vaakiyatha nama vanda kadanu vandom.
And one who has been trained in this spiritual understanding, in shastric knowledge, in Vaishnava understanding, by reading that one term, then a whole encyclopedia of meaning will become available to him.
Yaar oruthar indha madri Vaishnava vedile Vaishnavude karuthukal padi indha madri veda shastrangala padichu அதை புரிஞ்சுக்கிறதுக்கான பயிற்சி அளிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்க இந்த மாதிரியான வார்த்தைகளை கடந்து வரும்பொழுது அவங்களுக்கு எல்லா ஞானமும் அவங்களுக்கு அதுக்குள்ள தென்படும்.
This is the idiom of Shastra, that there's so much meaning packed into one term or just a few terms.
சாஸ்திரத்தினுடைய விசேஷம் அதுதான், அதாவது ஒரு ஒரு வார்த்தையில எத்தனையோ அர்த்தங்கள் அதில் அடங்கியிருக்கும்.
Just like in Bhagavad Gita, nasato vidyate bhava, the term sat, the terms sat, asat, vidya, bhavati, all of them, there's so much meaning in each term.
உதாரணத்துக்கு Bhagavad Gita sat, asat, vidya இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் இருக்கு. அது ஒரு ஒரு வார்த்தைகளுக்கும் நிறைய அர்த்தங்கள் இருக்கு.
Arjuna is on the battlefield listening.
Arjuna vandu porkalathile irundhu ketittu irukan
and understanding everything gradually by Krishna's grace.
Padipadiya Krishna udaya karunaiyala ellathai purinjikiran.
But later the scholars will come and analyze, and on the one line of Krishna speaking they write a whole new shastras.
Ana
not new but revealed, you can say.
Inda pandithargalum vandu ஒரு வரிய எடுத்துட்டு அதை பற்றி ஆராய்ந்து ஒரு புது சாஸ்திரத்தை எழுதுறாங்க.
So in brief there's an underview of one term.
சுருக்கமா ஒரு வார்த்தையினுடைய உட்கருத்துக்களை நம்ம புரிஞ்சிட்டு இருக்கோம்.
Which just by considering this term, this one of unlimited terms, it gives us some idea of the depth of what Srila Prabhupada has given us.
அளவற்ற பல வார்த்தைகள்ல இது ஒரு வார்த்தை. இதை புரிஞ்சுக்கிறது மூலமாவே நம்ம வந்து ஸ்ரீல பிரபுபாத் எவ்வளவு ஆழமான கருத்துக்களை நமக்கு கொடுத்திருக்கார் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியும்.
And as this verse says, well, actually, everything's in the name of Krishna.
இந்த பதத்துல சொன்ன மாதிரி எல்லாமே அந்த கிருஷ்ணரின் பேர்ல நம்ம புரிஞ்சுக்க முடியும்.
So we should all chant Hare Krishna.
நம்ம எல்லாரும் ஹரே கிருஷ்ணா உச்சரிக்கணும்.
I'm reading a book about the tradition of reciting the Ramcharitmanas, which is not hardly known in Tamil Nadu, but which in North India has been for several centuries the most influential religious work.
நான் இப்ப வந்து ராமச்சரித்த மானச அப்படின்ற ஒரு பேரை படிச்சுட்டு இருக்கேன். தென்னிந்தியாவில மக்களுக்கு அது அதிகம் தெரியாது. வட இந்தியாவில வந்து பல நூற்றாண்டுகளா மக்களுக்கு மத்தியில மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தின ஒரு ஆன்மீக புத்தகம் அது.
So in that book there is a quote from one speaker. The tradition of the Ramcharitmanas is that it's spoken and people hear. They have actually all shastras, but that's been a big culture.
Parambarayama inda Ramacharita Manasa endradhu vandu pesuvar mathavanga oruthar pesuvar adha ellarum kekpaanga andha maadhiri dhaan shastram irundhuchu indhu poduva ella shastrangalume.
So one speaker
or andha Ramacharita Manasa vandu pesina orutharoda pesil irundhu oru merkol kalap.
So to be a speaker, to be able to sit and speak on that, the first thing you have to do is learn the whole text. You have to know it all.
அந்த ராமச்சரிதமானஸ் அந்த மாதிரி சாஸ்திரங்கள்ல வந்து ஒருத்தர் பேசுறாரு அப்படின்னா முதல் தகுதி முதல்ல அதை எல்லாத்தையும் மனப்படமா ஒருத்தர் தெரிஞ்சிருக்கணும், எல்லாத்தையும் கத்துட்டு இருக்கிறவரா இருக்கணும்.
That's just the beginning of what it takes to be a speaker. And that's not enough to be able to speak, but that's one of the qualifications.
பேசுறதுக்கான தகுதி அது வந்து பல தகுதிகளில் ஒண்ணு, அது மட்டுமே தகுதியானது கிடையாது, அது வந்து பல தகுதிகளில் ஒன்றா இருக்கு.
So one speaker anyway, he's quoted as saying that, well, I don't speak very long, but I do a lot of Naam Kirtan, which means Ram Naam Kirtan, at the end. Because whatever you speak, after 2 days, if you ask anyone what you spoke on, hardly anyone can remember even 2% of it.
ஏன்னா அவர் என்ன பேசினாலும் ரெண்டு நாள் கழிச்சு அதை கேட்டவங்கிட்ட போய் கேட்டீங்கன்னா அவர் என்ன பேசினாரு அப்படின்னா அதிக அவசியமா 2% கூட அவங்க ஞாபகம் வச்சிருக்க மாட்டாங்க.
பட் ராம் நாம் that will help them at the time of death, they will get mukti by ramanama.
ஆனா ராமநாமம் வந்து மரணத்தின் போது அவங்களுக்கு உதவி புரியும், அவங்க முக்தி அடையறதுக்கு அது உதவி புரியும்.
So I don't know if any of you will remember 2% of this after 2 days.
அதனால ரெண்டு நாள் கழிச்சு கேட்டா இன்னைக்கு நம்ம விவாதம் பண்ண விஷயங்கள்ல 2% உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா இல்லையா தெரியல.
But everyone can go on chanting the holy names of Krishna and get a lot more than mukti.
ஆனா எல்லாரும் கிருஷ்ணனுடைய நாமத்தை வந்து உச்சரிக்கலாம், அது மூலமா நீங்க வந்து முக்தியை விட மேலும் உயர்ந்த விஷயங்களை நீங்க அடையலாம்.
But even if we don't remember exactly what is said, this discussion of topics concerning Krishna, it molds the consciousness. That's the point.
இப்ப நம்ம எல்லாத்தையும் புரிஞ்சுக்கல அப்படின்னாலுமே கூட, எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கல அப்படின்னாலும் கூட, கிருஷ்ணர் சம்பந்தமான இது போன்ற விவாதங்கள்ன்றது வந்து நம்முடைய உணர்வை வந்து சரியான வடிவத்துக்கு மாற்றி அமைக்குது.
It molds the consciousness so that we're inclined to serve Krishna.
மேலும் நம்ம கிருஷ்ணருக்கு சேவை புரியறதுக்கான அந்த உணர்வை ஏற்படுத்தி கொடுக்கிறது.
So we have a clear conception of Krishna.
அது மூலமா நமக்கு கிருஷ்ணரை பற்றி தெளிவான கருத்துக்கள் இருக்கும்.
So that we don't chant the holy name for mukti.
அதனால நம்ம வந்து புனித நாம உச்சாரணத்தை வந்து முக்திக்காக செய்யாம இருக்கும்.
And definitely not for material enjoyment.
குறிப்பா பௌதிக புகழ் என்பதுக்காக அல்ல.
So when Bhaktisiddhanta Saraswati Thakur uses terms, you could say it's an invented term. It's quite within the adhikar or the jurisdiction of any commentator to make terms like this.
சில பக்தர் சிதான சரஸ்வதி தாக்கூர் அவருடைய விளக்கு உரையில இந்த வார்த்தையை குறிப்பிட்டிருக்கார். இந்த வார்த்தை வந்து அவர் உருவாக்குனது, அத ஒரு விளக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வியாக்கரணம் கொடுக்க ஒருத்தருக்கு வந்து அதிகாரம் இருக்கு இந்த மாதிரியான வார்த்தைகளை வந்து உருவாக்குறதுக்கு.
Just like Bhakti Vinod Thakur, you'll find in his songs, he's given so many names for Krishna, which we probably won't find anywhere else.
உதாரணத்துக்கு சில பக்தி வினோத் தாக்கூருடைய பாடல்கள்ல கிருஷ்ணருக்கு எத்தனையோ பெயர்களை அவர் வந்து கொடுத்திருக்கார், ஆனா அந்த பெயர்களை வந்து வேற எங்கேயும் நீங்க பார்க்க முடியாது.
Definitely the names he gives for Chaitanya Mahaprabhu, they won't be found in the ancient, in the older works, but they're valid names.
Kuripa Chaitanya Mahaprabhu ku kodutirukkuya avar kodutirukkuya peyargal vande neriya peyargal vande neenga vera endha shastrangale paaka mudiyadhu ana irundhalo andha peyargalukku vande madhippu irukku adu sariyanadha dhaan irukku.
Names like that, Gadadhara Madana, who maddens with love, Gadadhara.
Gadadhara Madana, avinga peru adina yaar uruthar Gadadhara irukana and anbu anbu nal paithema irukara.
Gajapati Tarana, he delivers the Prataparudra, the king.
Gajapati Tarana avina
Ramananda Poshana, he nourishes Ramananda.
Ramananda Poshana.
Poshana, not Bhushana. He's the Bhushan also, but in this Poshana means he who nourishes.
Yaro Uttar and the Ramananda Mulama Chakti Utakuriva.
So the purpose of Bhaktisiddhanta Saraswati Thakur in using this term, when you could have said, well, he could have used any other term which might be more easily understood, but it's not simply to make some linguistic delight.
நீங்க வந்து சில பக்திசிதான் சரஸ்வதி தாக்கூர் ஏன் இந்த வார்த்தைக்கு போல வேற ஒரு வார்த்தையை பயன்படுத்திருக்கலாமே அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஆனா இங்க வந்து ஏதோ ஒரு அழகா ஏதோ ஒரு கவிதை நேரமா ஒரு வார்த்தை ஜாலங்களா இருக்கணும் அப்படின்றதுக்காக மட்டும் ஆச்சாரியர்கள் வந்து இந்த வார்த்தைகளை பயன்படுத்துறது கிடையாது.
There are many poets who are expert in creating linguistic delights.
நிறைய கவிஞர்கள் இருக்காங்க, அவங்க வந்து இந்த மாதிரி அழகான வார்த்தைகளை பயன்படுத்தி கவிதையோட எழுதுறவங்க.
Famous poets in Sanskrit language like Kalidas, the Vaishnavas, they have no interest in them.
Sanskrit கவிஞர்கள் வந்து காளிதாஸ் ரொம்ப பிரபலமானவர், ஆனா வைஷ்ணவர்கள் வந்து அதுல கொஞ்சம் கூட ஆர்வம் காட்டுறது கிடையாது.
Even though they may treat Shastric themes, their aim is linguistic delight. And their aim is not to delight Krishna.
சாஸ்திரங்களுடைய கருத்துக்களை வந்து அவங்க எடுத்து சொன்னாலுமே அவங்களுடைய கவிதைகள்ல அவங்க வந்து அவங்களுடைய நோக்கம் அந்த கவிதை நயத்தோட இருக்கணும் அப்படின்றது அவங்களுடைய நோக்கமே ஒழிய அவங்க வந்து கிருஷ்ணரை திருப்திப்படுத்தணும், கிருஷ்ணருக்காக இருக்கணும் அப்படின்றது அல்லது சாஸ்திரத்தினுடைய நோக்கத்தை நிறைவேற்றணும் அப்படின்றது அவங்களுடைய கருத்து
கிடையாது. Krishna should certainly be served by all those who are favored by Saraswati to manipulate or to manifest Saraswati in a manner to praise Krishna. That should be there. It's not that we should use the dullest, plainest language. Rather, we should use the best language to glorify Krishna.
Saraswati Devayal asirvadikkappattavanga ellarum andha வார்த்தைகளை வந்து மிக சிறப்பா பயன்படுத்தி கவிதை நயத்தோட கிருஷ்ணரை புகழ்றதுக்காக அதை ஈடுபடுத்தணும்.
But a feature of the great acharyas is that not only do they use by the grace of Saraswati, not only do they use the most charming language, but it's simultaneously most meaningful.
நீங்க ஒரு ஆச்சாரியருடைய விசேஷத்தன்மை என்னன்னா, இங்க வந்து அவங்க ரொம்ப கவர்ச்சிகரமான வார்த்தைகளை பயன்படுத்துறது மட்டும் அல்லாம ரொம்ப அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய விதத்திலையும் அதை பயன்படுத்துறாங்க.
The meaningfulness is the important point, rather than the well, especially in statements like this the verse that we read today.
குறிப்பா இன்னைக்கு நாம படிச்ச இந்த பதத்துல இருக்கிற மாதிரியான கருத்துக்களை சொல்ற மாதிரி அந்த அர்த்தத்தை கொடுக்கக்கூடியதுன்றதுதான் முக்கிய கருத்தா இருக்கணுமே ஒழிய அந்த கவர்ச்சிகரமான வார்த்தைகள்ன்றது முக்கியத்துவமா இருக்கிறத காட்டிலும்.
In the tattva vichar, or the philosophical, what we would in English call the philosophical sections, the meaning is to be made clear.
தத்துவ விசார் அல்லது தத்துவ ரீதியான விஷயங்களை வந்து நம்ம படிக்கிறோம் அப்படின்னா அந்த பகுதிகளில் வந்து அந்த அர்த்தங்கள் வந்து மிக தெளிவா இருக்கணும், அது முக்கியத்துவம் கொடுக்கப்படணும்.
சோ பக்தி சித்தாந்த சாஸ்திர தாக்கர் யூசிங் திஸ் டேர்ம் இஸ் நாட் டு டெமன்ஸ்ட்ரேட் சம் இன்டலெக்சுவல் ஸ்கில் பட் டு அண்டர்லைன் த பாயிண்ட்.
சில பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் இந்த வார்த்தைகளை இங்க பயன்படுத்திருக்காருன்னா அவருடைய புத்திசாலி கருத்தை வெளிப்படுத்துறதுக்காக மட்டும் இல்ல, முக்கிய கருத்தை வந்து இங்க குறிப்பிடுறதுக்காக அவர் பயன்படுத்தியிருக்காரு.
That materialistic people, they think themselves very expert in enjoying the material world.
பௌதிகமான மக்கள் நினைக்கிறாங்க இந்த ஜட உலகத்தை அனுபவிக்கிறதுல நான் வந்து மிக பயிற்சியிருந்தவன்.
And they're so foolish and shameless that they want to exploit Krishna and the name, they want to chant the name of Krishna for the sake of their sense gratification.
அவங்க வந்து முட்டாள்தனமா ரொம்ப வெக்கம் இல்லாதவங்களா இருக்காங்க. கிருஷ்ணருடைய நாமத்தை சொல்றதுனால அவங்களுடைய புலன் திருப்தியை வந்து அதிகரிக்கணும்னு நினைக்கிறாங்க.
So while apparently praising them so yes, they're very expert in They're very expert in materially enjoyable activities. He's by the apparent praise, he's emphasizing the foolishness and the grossness of the attempt to engage the name of Krishna in one's sensual gratification.
இங்க பார்க்கிறதுக்கு பௌதிகமான புலங்கள் மூலமா அனுபவிக்கிறதுக்கான செயல்களில் ஈடுபடுறதுல கை தேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி அவங்களை புகழ்ற மாதிரி தோன்றினாலுமே கூட அவங்களுடைய முட்டாள்தனத்தை இந்த வார்த்தைகள்ல வந்து அவர்
குறிப்பிடுறார்.
இது சம்பந்தமா ஏதாவது கேள்விகள் கருத்துக்கள் இருக்கா?
Aksha, there is not, you know, there is no synonym for any other sense. Akka is I, so it's not like Karshaja or, you know, some other sense.
Karnaja
or some other sense.
Yeah.
But
materialistic people, they see through the eyes.
Yeah.
Intelligent person sees through the ears. Yeah, it's understood. Yeah, with this also. Yeah. Akshaja, it also gives the sense of the beginning with this, like Akshadi gives the sense of beginning with the eye.
Adhyakshika.
Well, that's the empiric method, that by our sense perception we will understand everything. I just sent you an article which from the New Yorker magazine, which is a prestigious magazine in America, from December the 10th, which was just last week, which was sent to me by Badri Narayan Prabhu, and I sent it around to a few people. It's really an eye-opener because it shows how scientists themselves are beginning to understand that the scientific method is grossly imperfect, and you really can't understand anything through science. So I send it to you.
The brave ones are speaking like this, you know, those who are on the fringe, on the edge.
No, he's managed to, he's not making a campaign against science. He's saying that, well, he comes up with the idea that scientifically we're trying to understand it or something like this.
But I want to say he's honored. What establishment is.
Well, so far he hasn't been thrown out of whatever university, whatever university he's in. But I didn't send it to you because I thought you can get it from him. That the crux of it, well, what happened was he found out something by analysis, but when he came back late, and then others, because others are supposed to check the result. But then when he came back a few years later, he found doing the same experiment gave different results. And then he found that was true in so many different fields. And he was joking, like, the cosmos is against me or something. Anyway, you can read it. But it just underlines the point that science is based on empiricism, which is unreliable. One of the interesting things that's just mentioned in there is that gravity, the concept of gravity, it's some experiments were done which show that, well, actually, it's not, it doesn't work. It doesn't, but they say still it's taught, but according to the theories and the observations, what they call gravity is a bogus theory. Prabhupada also said that, interestingly enough. It's amazing how Maya sets it, and then they couldn't understand why gravity is a weak force. How should it be a weak force when the Earth, and they're making different theories, and they have now there's one theory that the reason why gravity is a weak force is coming from another universe outside our universe, and that's why it's weak here. Hare Krishna. There are all kinds of theories. Pagale kina bale chagale kina kai. This was Prabhupada's comment, Bengali saying. What is there that a madman will not say or a goat will not eat? So that's mundane knowledge for you. Yeah, but the last sentence of this thing said that, well, he said, well, actually it all just comes down to your beliefs.
Science.
Belief. So, Hare Krishna, we'll finish there. Thank you very much. All glories to Srila Prabhupada. All glories to Srila Prabhupada, because I was quoting a lot from Bhaktisiddhanta Saraswati Thakur Prabhupada, so I said it twice. Hare Krishna.